வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று முருங்கை சாகுபடி குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காய்கறி பயிர்கள் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் சங்கரி அவர்கள். வாங்க, அவர்கள் கூறும் தகவல்களை விரிவாக கேட்டு தெரிந்து கொள்வோம்.
விவசாயி விவசாயி
நாம் இன்னைக்கு பார்க்க போறது வறட்சி பகுதிக்கு வாழ்வழிக்கும் புரட்சி பயிர், அதாவது முருங்கை சாகுபடி பத்தி பார்க்க போறோம். என்னோட பேர் வந்து முனைவர் சங்கரி. நான் இங்க காய்கறி பயிர்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். சில முக்கியமான காய்கறி பயிர்கள், ஒரு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா முருங்கை. இது ஒரு பல்லாண்டு பயிர் ஆகும். இன்னைக்கு அதனுடைய சாகுபடி குறிப்புகளை பத்தி இந்த நிகழ்ச்சியின் மூலமா விவசாயிகள் தெரிஞ்சு கொள்ளலாம். நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். பல்லாண்டு காய்கறி பயிர்களில் மிக முக்கியமானது முருங்கைக்காய் ஆகும். இதனுடைய தாவரவியல் பெயர் ஒரிங்கா ஒலிஃபரான்னு சொல்லுவாங்க. இது முருங்கேசிய என்னும் குடும்பத்தை சார்ந்தது. இது சுமார் 5 முதல் 10 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய ஒரு சிறிய மரமாகும். மரத்தினுடைய கிளைகள் காற்றினால் முறியும் வண்ணம் மென்மையான கிளைகளாக காணப்படும். பூக்களும் காய்களும் நுனியில் நெருக்கமாகவும் கொத்தாகவும் காணப்படும். முருங்கைக்காயில் புரதம், இரும்புச்சத்து, விட்டமின் பி சத்துக்கள் உள்ளது. முருங்கைக்காய் தென்னிந்திய சமையலில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. இதற்கு காரணம் காய்கள் சமைக்கும் போது கிடைக்கும் தனிப்பட்ட மணமும் ருசியும் ஆகும். அதே போல முருங்கை இலைகள் ஒரு சத்து நிறைந்த கீரை ஆகும். இவை நினைத்த உடனேயே பறித்து சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு சுவை நிறைந்த கீரை ஆகும். முருங்கை மரத்தின் எல்லா பாகங்களுமே மனித வர்க்கத்திற்கு பயன்படுத்தப்படுவதால் இதனை பிரம்ம விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. முருங்கை மரத்தின் தண்டு பகுதியிலிருந்து நிறைய பிசின் வெளியாகிறது. இது தற்போது காகிதத்திற்கும் துணிக்கும் மெருகேற்ற பயன்படுகிறது. இதனை ஒட்டும் பசையாகவும் துணிகளில் அச்சிடும் பணிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். முருங்கை விதையில் சுமார் 35 முதல் 38% வரை எண்ணெய் சத்து உள்ளது. எண்ணெயானது பழுப்பு மஞ்சள் நிறமும் லேசான மணமும் உள்ளதால் இதில் சமையல் எண்ணெயாக தயாரித்து பயன்படுத்தலாம். இதனை தவிர இந்த எண்ணெயை கடிகாரம், கேமரா போன்ற கருவிகளில் உயவு எண்ணெயாகவும் பயன்படுத்தலாம். பெண்ணெண்ணெய்க்கு பதிலாக முருங்கை எண்ணெயை பயன்படுத்தலாம். முருங்கை எண்ணெயிலிருந்து சோப்பும் கூட தயாரிக்கலாம். முருங்கை எண்ணெய் பிழியும் போது கிடைக்கும் புண்ணாக்கை கழிவுநீர் சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம். சமீப காலமாக முருங்கை காயை பொடியாக நறுக்கி வேக வைத்து உலர்த்தி பதப்படுத்திய பின் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இவற்றை அங்கு சமைக்கப்படும் தென்னிந்திய உணவுகளில் தயார் நிலை பொடியாக பயன்படுத்தப்படுகிறது. முருங்கை எல்லா விதமான மண்ணிலும் வளரக்கூடிய ஒரு பயிராகும். அதிலும் அங்கக சத்துக்கள் நிறைந்த வண்டல் மண் நிலத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும். ஈரப்பிடிப்பு அதிகம் இல்லாத மணற்சாரி நிலங்கள் முருங்கை பயிரிட ஏற்றவை. ஈரத்தை பிடித்து வைத்தும் கொள்ளும் இடங்களில் தலை உதிர்ந்து போகிறது அல்லது தலை வளர்ச்சி அதிகமாகி பூக்காமல் நிற்கிறது. முருங்கை செம்மண் நிலங்களிலும் நன்கு வளரக்கூடிய தன்மையுடையது. களிமண் நிலங்களில் வளர்கிறது. ஆனால் கள நிலங்களில் வளர்ந்தாலும் கூட காய்ப்பதில்லை. மண்ணில் ஈரப்பதம் டிசம்பர் முதல் குறைந்து காணப்பட வேண்டும். அப்போதுதான் பூக்கள் நிறைய பூத்து காய்கள் நமக்கு கிடைக்கும். ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் காய்கள் முருங்கையில் கிடைக்கும். கரிசல் மண்ணிலும் அதிக அளவு மகசூல் கொடுக்கும். முருங்கையானது வறட்சி பகுதிக்கு வாழ்வழிக்கும் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. இதனை மழை குறைவான பகுதிகளிலுமே பயிரிடலாம். ஆண்டுக்கு சுமார் 70 மில்லி மழை பெய்யும் பகுதிகளில் முருங்கையை பயிரிடலாம். குளிர் மற்றும் கோடை காலங்களிலும் சிறிது மழை பெய்யும் பகுதிகளிலும் கூட மானாவரியாக முருங்கை பயிர் செய்யலாம். பனிப்பொழிவு குளிர் அதிகமுள்ள இடங்களில் இதனை பயிர் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் தாராபுரத்தை அடுத்த மூலனூரிலும் வேடச்சந்தூருக்கு அருகில் உள்ள அரவக்குறிச்சி போன்ற இடங்களிலும் முருங்கை அதிக அளவு பயிர் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல்லாண்டு இந்தியாவில் முருங்கை சாகுபடி தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் காணப்படுகிறது. பல்லாண்டு முருங்கை சாகுபடி தொன்று தொட்டாக தமிழ்நாட்டில் காணப்பட்டாலும் இவற்றில் காய்ப்பதற்கு ஆகும் காலம் நிறைய ஆகும். எனவே விவசாயிகள் தற்போது செடி முருங்கையை பயிர் செய்து வருகிறார்கள். பல்லாண்டு முருங்கையின் முக்கிய ரகங்களாவன மூலனூர் முருங்கை, வளையப்பட்டி முருங்கை, சாவகச்சேரி முருங்கை, செம்முருங்கை, யாழ்ப்பாண முருங்கை, காட்டு முருங்கை, கொடிக்கால் முருங்கை, பால் முருங்கை, பூனை முருங்கை மற்றும் பாலமேடு முருங்கை போன்ற பல்லாண்டு காய்க்கக்கூடிய முருங்கை ரகங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சிறப்புத்தன்மை உடையது. இவற்றை தவிர செடி முருங்கை தமிழ்நாட்டில் உள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளத்திலிருந்து 2 ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இவற்றின் வயது மிக குறைவாக இருப்பதாலும் விதை மூலம் பரவக்கூடியதாலும் விவசாயிகள் செடி முருங்கையை அதிக அளவு பயிரிடுவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அதிக அளவு செடி முருங்கை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இவற்றில் செடிமுருங்கையும் இரண்டு ரகங்கள் உள்ளன. பிகேஎம் 1 செடிமுருங்கை, பிகேஎம் 2 செடிமுருங்கை. பிகேஎம் 1 என்ற செடிமுருங்கையானது எப்போதும் வென்றான் என்ற நாட்டு ரகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு 1989 வெளியிடப்பட்டது. இது விதை மூலம் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றின் மரங்கள் 3 முதல் 4 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. விதைத்த 5 அல்லது 6 மாதங்களில் பூத்து 7 அல்லது 8 மாதங்களில் காய்க்கும் தன்மை உடையது. காய்கள் சராசரியாக சுமார் 75 சென்டிமீட்டர் நீளமும் அதிக சதைப்பகுதியும் உடையவை. ஒரு காயின் சராசரி எடை 150 கிராம் ஆகும். காயின் உற்பத்தி ஒரு ஹெக்டேருக்கு 50 டன்கள் வரை கிடைக்கும். இதேபோல செடிமுருங்கை பிகேஎம் 2 என்ற ரகமானது கலப்பின தேர்வு ஆகும். இவற்றில் காய்களின் சராசரி அளவு 160 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கும். இதுவும் பிகேஎம் முருங்கையை போன்று அதிக சதைப்பற்றுடன் இருக்கும். இதில் காயின் சராசரி எடை 280 ஆகும். ஒரு ஹெக்டேருக்கு 98 டன் முடிய மகசூல் கொடுக்கக்கூடியது பிகேஎம் 2 என்ற செடிமுருங்கை. இவற்றை தவிர செடிமுருங்கை ரகங்களான கேஎம் 1, தனராஜ் போன்ற ரகங்களும் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. செடிமுருங்கை நடவு செய்வதற்கு விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஒரு ஹெக்டேருக்கு 500 கிராம் விதை தேவைப்படும். விதையில் எண்ணெய் சத்து அதிகமாக இருப்பதனால் நாள்பட்ட விதைகளை விதைப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது. நன்கு பருத்த பெரிய விதைகளையே நடவு செய்ய பயன்படுத்த வேண்டும். விதைகளை 45 சென்டிமீட்டர் நீளம் ஆழமுள்ள குழிகளில் நடவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு குழிக்கும் 10 கிலோ தொழுவுரம் இட்டு நடவு செய்ய வேண்டும். விதைகளை நேரடியாகவோ அல்லது பாலித்தீன் பைகளிலோ வளர்த்து நடவு செய்ய வேண்டும். நேரடியாக விதைகளை நடவு வயலில் ஊன்றும் போது பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. அதிகப்படியாக 50 முதல் 60 நாற்றுகள் தேவைப்படும். விதைகளில் பாலித்தீன் பைகளில் வளர்த்து நடவு செய்யும் போது பட்டுப்போகும் கன்றுகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. எனவே பாலித்தீன் பை கன்றுகளையே நடவு செய்வது மிகவும் நல்லது. செடிகளை நடவு செய்யும் போது வரிசைக்கு வரிசை 2.5 அடி மீட்டரும் செடிக்கு செடி 2.5 மீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். அதன்படி ஒரு ஏக்கருக்கு 680 கன்றுகள் தேவைப்படும். செடி நட்ட பின் 70 அல்லது 10 நாட்களில் விதைகளை நேரடியாக குழிகளில் நடும்போது விதை விதைத்த 7 முதல் 10 நாட்களில் விதை முளைத்து முளைப்பு வெளியே தெரியும். செடிமுருங்கையில் ஒரு முக்கியமான பின்சை நேர்த்தி என்பது அதனுடைய நுனியை கிள்ளிவிடுதல் ஆகும். ஆண் பிள்ளையை அடித்து வள, முருங்கை செடியை ஒடித்து வள என்பது பழமொழி. செடிமுருங்கை வளரும் போது 75 சென்டிமீட்டர் உயரத்தில் அதன் நுனியை கிள்ளிவிட வேண்டும். இதனால் பக்க கிளைகள் நிறைய உருவாகும். நுனியினை கிள்ளுவதால் செடியின் உயரம் மட்டுப்படுகிறது. நிறைய பக்கவாட்டு கிளைகள் வளருவதால் நிறைய பூக்கள் காய்கள் நிறைய வருமானம் கிடைக்கிறது. செடிமுருங்கையின் மகசூலை அதிகப்படுத்த உரமிடுவது மிகவும் அவசியமாகும். செடி நட்ட 3ஆம் மாதம் 100 கிராம் யூரியா, 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 50 கிராம் யூரேட் ஆஃப் பொட்டாஷ் போன்றவற்றை மரம் ஒன்றிற்கு இட்டு நீர்ப்பாய்ச்ச வேண்டும். அதன் பிறகு 2 மாதம் கழித்து 100 கிராம் யூரியாவை இட வேண்டும். செடி நட்டவுடன் நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டும். அதன் பிறகு 3ஆம் நாள் உயிர்ப்பாசனம் அளிக்க வேண்டும். விதை முளைத்து வரும் வரை மண்ணின் ஈரப்பதம் காய்ந்து விடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். பின்பு 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறை மண்ணின் தன்மையை பார்த்து நீர்ப்பாசனம் அளித்தால் போதுமானது. செடிகள் பூக்கும் போது மண்ணில் சரியான ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். செடிமுருங்கை ஒரு வறட்சி பயிர். நடவு செய்த 3 முதல் 4 மாதங்கள் வரை அந்தந்த இடத்துக்கும் பட்டத்துக்கும் ஏற்றவாறு ஊடு பயிர்களை நடவு செய்யலாம். ஊடு பயிராக தட்டை பயிறு, உளுந்து, பாசிப்பயிறு, பயறு வகை பயிர்களை நடவு செய்யலாம். காய்கறி பயிர்களான வெண்டை மற்றும் தக்காளி முதலியவற்றையும் பயிரிடலாம். இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க ஏதுவாகிறது. செடிமுருங்கையினை தென்னங்கன்றுகள் காய்க்கும் வரையிலும் மா, சப்போட்டா, நெல்லி, கொய்யா போன்ற பழமர தோட்டங்களிலும் ஆரம்ப காலத்தில் லாபகரமான ஊடு பயிர்களாக பயிர் செய்யலாம். முருங்கையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் பூச்சி என்பது கம்பளி பூச்சி ஆகும். இது எல்லா இடங்களிலும் பரவலாக காணப்படுகிறது. பூச்சியின் புழுக்கள் பகல் பொழுதில் கிளைகள் பிரியும் இடங்கள், குமிழ்ந்த பகுதிகள், வெடிப்புகள் முதலியவற்றில் அசையாமல் கூட்டம் கூட்டமாக பதுங்கி காணப்படும். இரவு வேளைகளில் இவை வெளியே வந்து இலைகளை உண்ணும். இதனால் மரத்தின் தண்டு பகுதியையும் இந்த கம்பளி பூச்சி சுரண்டி உண்ணும். இதனை கட்டுப்படுத்த புழுக்கள் கூட்டமாக இருக்கும் இடங்களில் தீப்பந்தங்களை கொளுத்தி அவற்றை அழிக்கலாம். அல்லது புழுக்கள் கூட்டமாக இருக்கும் இடங்களில் BHC 10% தூளை தூவியும் கட்டுப்படுத்தலாம். அடுத்த முக்கியமான பூச்சி என்பது முருங்கையில் மொட்டுப்புழு ஆகும். இப்பூச்சியின் புழுக்கள் பூ மொக்குகளை தொளித்து வண்டு சேதம் விளைவிக்கும். பாதிக்கப்பட்ட பூக்கள் இதனால் கீழே உதிர்ந்துவிடும். பெண் பூச்சியானது இளம் மஞ்சள் நிற முட்டைகளை தனித்தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ பூ மொக்குகளின் மீது இடும். இதனால் காய்களுள் உருவாவது தடைபடுகிறது. இதனை கட்டுப்படுத்த கார்பரில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது கார்பரில் 1 ஹெக்டேருக்கு கார்பரில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இதே போல முக்கியமான இன்னொரு பூச்சி காயி ஆகும். இது பிஞ்சுக்கள் உருவாகி வளர்ச்சியடையும் பருவத்தில் காயிகள் புழுக்களால் தாக்கப்பட்டு அதனால் ஏற்படும் துவாரத்திலிருந்து பிசின் போன்ற திரவம் படியும். இதனை கட்டுப்படுத்த நுவான் அல்லது பென்தியான் மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் தெளிக்கும் போது இதனை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக காய்கள் 25-30 நாட்கள் முதிர்ச்சி அடையும் சமயம் தெளிப்பதினால் காய்களின் தாக்கத்தை நாம் குறைக்கலாம். செடிமுருங்கை ரகங்கள் பொதுவாக ஜூன் ஜூலை மாதங்களில் விதைக்கப்பட்டால் 6வது மாதத்தில் முதல் வறுவடைக்கு வரும். செடிமுருங்கை ரகங்கள் ஜூன் ஜூலை மாதங்களில் நடவு செய்யப்பட்டால் விதைத்த 6வது மாதத்தில் முதல் அறுவடைக்கு வரும். நன்கு வளர்ச்சியடைந்த காய்களை நார்கள் உருவாகும் முன்னர் அறுவடை செய்துவிட வேண்டும். பிஞ்சு காய்களில் நீலவாக்கில் வரிப்பள்ளங்கள் காணப்படும். காய்கள் முற்றும் போது அப்பள்ளங்கள் மூடப்பட்டு காய் உருண்டு திரண்டு பறிக்கிறது. இன்னும் அதிகமாக முற்றும் போது விதைக்கட்டு தோலுக்கு மேலே முடிச்சு முடிச்சுகளாக தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாக செடிமுருங்கை அறுவடை முடிந்தவுடன் அடிமரத்தை தரையிலிருந்து 1 மீட்டர் அளவு விட்டு வெட்டிவிட வேண்டும். வெட்டிய பின்னர் செடியின் மரத்தினை சுற்றி பள்ளம் தோண்டி 100 கிராம் யூரியா, 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 50 கிராம் யூரேட் ஆஃப் பொட்டாஷ் இட்டு நீர் பாய்ச்சிட வேண்டும். இதனோடு 25 கிலோ மொக்கிய தொழுவுரம் இட்டு ஒவ்வொரு வருடமும் இட வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நல்ல நீர்ப்பாசனம் அளித்து ரசாயன உரங்கள் இட்ட உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாண்டால் செடிமுருங்கையில் அதிக மகசூல் பெறலாம்.
நேயர்களே, இதுவரை முருங்கை சாகுபடி குறித்து விளக்கமாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விவசாய சமுதாய வானொலி 107.4 MHz அலைவரிசையில்.